السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال نبينا مصطفى حبيبنا صلى الله عليه وسلم، أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله وسلم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், லதத்தபிஉன்ன ஸனனல் லதீன மின் கப்லிகும் ஷிபரம் பிஷிபரின் வதிராஅம் பிதிரா. முன்னே வாழ்ந்த மக்களுடைய சுண்ணாக்களை, கல்ச்சரை எங்கட மக்கள் அணுவணுவாக சான் சானாக பின்பற்றுவார்கள். அப்போது சஹாபாக்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு உடும்பு அதனுடைய பொந்துக்குள் நுழைந்தாலும் இந்த இஸ்லாமிய உம்மா, இந்த இஸ்லாமிய சமூகமும் அதற்கு பின்னால போவார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதரிடத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சூழல்லா, நீங்க யார சொல்றீங்க? ஆல் யஹூதுவன் நசாரா, யூதர்களே நசாராக்களேமா சொல்றீங்க? அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, கால ஃபமன், நான் வேற யார சொல்றேன், இவங்களை தவிர நான் வேற யார சொல்றேன் என்று சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு எங்கட உம்மத், எங்கட சமூகம் இஸ்லாம் என்றா என்ன என்பதை சரியாக இன்றைக்கு நிறைய மக்கள் விளங்கல. இஸ்லாம் என்றா அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்பது ஒரு மாற்று மத சகோதரர் சொல்றாரு, உங்களோட மதம் ரொம்ப அழகான ஒரு மதம். நான் சொன்ன அது மதம் அல்ல, அது ஆகம். அது தர்மம் அல்ல, அது ஒரு ஆகம். மார்க்கம் இஸ்லாம் என்பது அது தர்மம் அல்ல. இஸ்லாம் என்பது அல்லாஹுவினால் விதியாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதர் வெறுமனே இபாதத்துக்கு மாத்திரம் எங்களுக்கு படித்து தரல, கற்றுத்தரல. லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வதுன் ஹஸனா. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹுடைய தூதருடைய லைஃப்ல, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில உங்கள் எல்லோருக்கும் முன்மாதிரி இருக்குது, எல்லோருக்குமே முன்மாதிரி இருக்குது. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் முஸ்லிம்களை மாத்திரம் அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லல, முழு மனித சமூகத்துக்கும் அல்லாஹுடைய தூதருடைய லைஃப்ல முன்மாதிரி இருக்குது. அல்லாஹுடைய தூதர் வெறுமனே தொழுற முறையை மட்டும் எங்களுக்கு சொல்லித்தரல, அல்லாஹுடைய தூதர் ஹஜ்ஜி சேர முறையை மட்டும் எங்களுக்கு சொல்லித்தரல, அல்லாஹுடைய தூதர் ஜகாத்தை கொடுக்கிற முறையை மட்டும் சொல்லித்தரல, எப்படி பொருளாதாரத்தை கட்டி எழுப்போனும், ஒரு எக்கனமி எப்படி கட்டி எழுப்போனும் அல்லாஹுடைய தூதருடைய லைஃப்ல முன்மாதிரி இருக்குது. ஒரு அரசியல்வாதி எப்படி நடக்கணும், அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனா என்ன செய்யணும், அதுல அல்லாஹுடைய தூதருடைய லைஃப்ல முன்மாதிரி இருக்குது. ஒரு டாக்டர், ஒரு லாயர், ஒரு இன்ஜினியர், என்ன துறை அது நாங்க படித்தாலும் அந்த துறை வந்து சேருது, அந்த படிப்பு வந்து சேர்ற இடம் பார்த்தா குர்ஆனும் ஹதீஸும் தான். நீ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா படிப்புகளையும் எடுத்து பாருங்க, குர்ஆன் ஹதீஸை தாண்டி ஒரு இல்மு கிடையாது, ஒரு இல்மு கிடையாது. எந்த இல்மு எடுத்தாலும் அது குர்ஆன் ஹதீஸோட ஃபத்வாவோட தான் அது வந்து கடைசியில சேரும். ஒரு மருத்துவத்தை எடுத்தாலும் சில நேரங்கள்ல சில டேப்லெட்டுகள் எங்களுக்கு பாவி கேளுமா, அதுக்கு ஃபத்வா இருக்குதா, அதுல அதுல பாவிக்க கூடிய, அதுல மிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எங்கட உடம்புக்கு அது ஹலாலா ஹராமா, அங்க மார்க்கம் தேவைப்படுவது. ஒரு ஜனாதா வரும்போது மார்க்கம் தேவைப்படுவது. ஒரு குடுக்கல் வாங்கல் வியாபாரம் வரும்போது மார்க்கம் தேவைப்படுவது. மார்க்கம் என்பது அது பள்ளிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, இஸ்லாம் என்பது அது தொழுகைக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. ஒரு சஹாபி இடத்துல வந்து, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இடத்துல வந்து ஒருவர் கேட்கிறாரு, இஸ்லாத்துல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறார், இஸ்லாத்துல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்கள் கொடுத்த பதில் சிம்பிளான ஒரு பதில கொடுத்தாங்க. சொன்னாங்க, எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டாய்லெட்டுக்கு போய் எப்படி யூரின் கழிக்கணுமோ அதையும் சொல்லி தந்துட்டான் இருக்கிறாங்க. பெரிசாக சொல்லல, சொன்னாங்க டாய்லெட்டுக்கு போற முறையையும் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்கள், இந்த பூமிக்கு மேலாக, இந்த பூமிக்கு மேலாக நானும் நீங்களும் எப்படியும் வாழலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது எங்கட லைஃப், நாங்க நினைச்ச மாதிரி வாழேதும். ஆனா கேள்வி கேட்க முடியுமான ஒருவன் இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ். மனிதன் கேள்வி கேட்டா அந்த கேள்வி ஒரு நாள் இரு நாள் அது மறைஞ்சிடும். ஆனா அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிச்சா நானும் நீங்களும் தப்ப முடியாது, நானும் நீங்களும் தப்ப முடியாது. அல்லாஹ் கிட்ட யாரும் கேட்க முடியாது, நீ ஏன் கேட்கிறாய் என்று நமக்கு கேட்க முடியாது. அல்லாஹ் கிட்ட யாருக்கும் கேட்க முடியாது, நீ ஏன் யா அல்லாஹ் என்னிடத்துல கேள்வி கணக்கு கேட்கிறாய் என்பதை யாருக்கும் கேட்க முடியாது. ஏன்? அவன் அல்லாஹ், அவன் கேட்டுத்தான் ஆகுவான். கண்ணியமான சகோதரர்கள், இந்த அல்லாஹ் அவனுடைய தூதரின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையுடைய நிம்மதிய சந்தோஷத்தை அவனுக்கு தேவையான அனைத்தையும் அவனுடைய தூதரின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக்கோங்க, இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ் என்பது தொழுகைய போல, ஹஜ்ஜ போல, உம்ராவ போல, நோன்ப போல, ஜிக்ர போல, குர்ஆன போல. நிக்காஹ் என்பது ஒரு சடங்கு அல்ல, நிக்காஹ் என்பது ஒரு ஃபங்க்ஷன் அல்ல, நிக்காஹ் என்பது ஒரு இபாதத். நிக்காஹ் என்பது ஒரு இபாதத். ஒருவர் நான் நேற்று முன்தினம் தொடர்ந்து நிக்காஹ் பயான் இதில் எல்லாமே நான் சொன்ன என்னென்றா, ஒருவர் தொழுகைக்கு வாராரு, தொழுகைக்கு தக்பீர் கட்டும் போது நீயத்து வைக்கிறாரு. அசருடைய தொழுகையில நான் இஷாவை தொழப்போறேன்னு நீயத்து வச்சா தொழுக கூடுமா? தொழுக கூடாது. ஒருவர் தஹஜ்ஜுத்துக்கு நீயத்து வைக்கிறாரு, நான் துஹாவை தொழப்போறேன்னு நீயத்து வச்சா அவருடைய தஹஜ்ஜுத் கபூல் ஆகாது. அந்தந்த நேரத்துல அந்த நீயத்தை வச்சா தான் அந்த அமல் கபூல் ஆகும். நிக்காஹ் எப்ப கபூல் ஆகும்? எங்கட சமூகம், எங்கட சொசைட்டி நிக்காஹ் ஒரு ஃபங்க்ஷனாக பார்த்துட்டோம், நிக்காஹ் ஒரு சடங்காக பார்த்துட்டோம், நிக்காஹ் ஒரு ஒரு அது அது அதோட நான் ஒரு ஒரு அதாவது எங்களுடைய ஒரு சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு 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 நிகழ்வாக பார்த்துட்டோம். இல்ல இல்ல, நிக்காஹ் என்பது அல்லாஹுடைய கட்டளை. யாருடைய கட்டளை? அல்லாஹுடைய கட்டளை, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. இந்த ரெண்டும் ஆக முக்கியம். நான் எல்லா நிக்கா பயான்களையும் சொல்றது என்னென்றா, முதலாவது நிக்கா செய்யக்கூடிய மாப்பிள அந்த அந்த கணவனாக வரக்கூடியவரும் அந்த கணவனுக்கு வரக்கூடிய அந்த பெண்ணும் முதலாவது அவங்களுடைய நீயத்தை சரி செய்யும். நீயத்தை, யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளையை நான் அழிச்சு நடக்க போறேன், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை ஏன லைஃப்ல நான் எடுத்து நடக்க போறேன், எந்த நீயத்தை சரி செஞ்சாதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும், குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கும், குடும்ப வாழ்க்கையில அல்லாஹுடைய உதவி இருக்கும், குடும்ப வாழ்க்கையில அல்லாஹுடைய பதில் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்றேன்டா, நீயத் சரியில்லாம செய்யப்படக்கூடிய எந்த ஒன்றும் அல்லாஹிடத்துல கபூல் ஆகாது. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, அது குர்பானாக இருந்தாலும் சரி, அது நிக்காவாக இருந்தாலும் சரி. கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக அன்பு, இந்த அன்பு என்ற இரக்கம் இருக்குது, இது ரெண்டு வகையான இரக்கம் இருக்கு, ரெண்டு வகையான இரக்கம். இன்னைக்கு ஒரு உம்மா வாப்பா இந்த ரெண்டு குடும்பமும் இந்த நிக்காஹ செஞ்சு வைக்க ஒரு 2-3 days பிளான் பண்ணல, கிட்டத்தட்ட பல மாதங்கள் பல வருடங்கள் மசூரா பண்ணிருப்பாங்க. இது எப்படி செய்யறது? இதுல எந்த குறையும் வரக்கூடாது, வரக்கூடிய யாரும் குறை சொல்லவும் கூடாது, யாருடைய உள்ளங்களும் நோகக்கூடாது, சாப்பாடு சரியாக இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன்ல நடக்கக்கூடிய எதிலையும் குறை வரப்படாது என்று நீங்க எப்படி மஷூரா பண்ணினாலும் குறை வந்துதான் ஆகும். குறை பார்க்கறதுக்கு ஒரு குரூப் வந்துதான் ஆகுவாங்க. நீங்க எதை செஞ்சாலும் குறைஞ்சது அந்த வெட்டிங் ஹால்லுக்கு லைட்டை பார்த்து சொல்லுவாங்க, மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸுக்கும் லைட்டுக்கும் ஒத்து போதில் என்றுவாங்க, அது மெச்சாகுது இல்லைன்றுவாங்க. குறைஞ்சது எதிலையாவது குறை பார்க்க யாராவது இருக்கத்தான் செய்வாங்க, அது அது தடுக்கேனா, அது இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த குறை அந்த இடத்தோட முடிஞ்சிடும், அந்த குறை அந்த இடத்தோட முடிஞ்சிடும். சாப்பாடுல சின்ன ஒரு குறை இல்ல ஏதாவது ஒரு குறை, ஆனா
சுண்ணத்தில் ஒரு குறை வந்துட்டா அந்த குறைய பூர்த்தியாக்கலாம், அந்த குறைய அது பூர்த்தியாக்கலாம். சுண்ணத்தில் குறை வந்துடப்படாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தூதருடைய கட்டளைகள்ல எந்த மாற்றமும் வந்துடப்படாது. கண்ணியமான சகோதரர்கள், இந்த அன்பு என்றதற்கு ஒரு குழந்தைய பெற்றெடுத்ததற்கு பின்னால வாப்பக்கும் உம்மக்கும் இயல்பாக ஒரு அன்பு வரும். அது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அன்பு. நானுக்கும் தம்பிக்கும் இயல்பாக ஒரு இரக்கம் அன்பு இருக்கும். ஒரு வியாபாரிக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் ஒரு அன்பு இருக்கும். ஆனா இந்த அன்பு பொதுவாக அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறார். இந்த அன்பு அல்லாஹ் லாக் பண்ண அல்ல, ஓபனாகவே வச்சிருக்கிறார். ஒருவர் ஒருவர் நானும் இவரும் நண்பனாக மறுநாள் மாஷா அல்லாஹ் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து போனா ஒரு இரக்கம் ஏற்படும். ஆனா இன்னொரு அன்பு இருக்குது, அது வாப்பவாலையும் உண்டாக்கேலாம், மாமவாலையும் கொடுக்கலாம், குடும்பத்தாலையும் கொடுக்கலாம். அந்த அன்பு அல்லாவால மட்டும்தான் கொடுக்கலாம். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது எந்த அன்பு தெரியுமா? وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபாக சேரும் போது ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய அன்பு இருக்குதே, அந்த காதல் இருக்குதே, லவ் இருக்குதே, அது லவ் அம்ஃபக்த மாஃபில் அருந்து ஜமீஆ, மாம மாமி ரெண்டு பேரும், கணவண்ட வாப்பவும் உம்மவும், இல்ல முழு ஃபேமிலியும் சேர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை செலவழித்தாலும் அல்லாஹ் சொல்றார் அந்த அன்பு உங்களுக்கு உண்டாக முடியாது. அந்த அன்பு ஏண்ட கையில தான் இருக்குது, அந்த இரக்கம் ஏண்ட கையில தான் இருக்குது, அந்த அன்பை நான் தான் கொடுக்கணும். மவத்தா வரஹ்மா என்ற அந்த அன்பும் பாசமும் இது அல்லாஹ் என்ன சொல்றான்டா, வயதாகினதுக்கு பின்னாலேயும் உங்களோட மனைவி உங்களோட மேல காட்டக்கூடிய அன்பு இருக்குது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சயன்ஸ் என்று சொல்றான், இது ஒரு அட்டாட்சி என்று சொல்றான். இது வந்து சாதாரணமானதல்ல. வானம் பூமி நட்சத்திரம் சூரியன் கடல் மலை ஆறு எல்லாமே அல்லாஹ்வுடைய அட்டாட்சியை போல அல்லாஹ் சொல்றான் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய இந்த அன்பு இருக்குதே இதுவும் அட்டாட்சி. ஆனா இந்த அன்பு இரக்கம் நிறைய பேருக்கிட்டே இல்ல. ஆனா போட்டோல இருக்குது, பார்த்தா மாஷாலா சிரிச்ச முகத்தோடு இருக்கிறான், ஆனா வீட்டுக்குள்ள அன்பு இல்ல. வெளியில வாராங்க அன்பாக இருக்கிறத போல நடிக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒரு ரூம்ல, வைஃப் ஒரு ரூம்ல, ஹஸ்பண்ட் தேவையை வைஃப் பூர்த்தி ஆக்குறது இல்ல. ஆனா ஃபங்க்ஷனுக்கு வரும் போது ரெண்டு பேரும் ஜோடா வாராங்க. யாருக்காக வாழ்றாங்க? யாருக்காக? இந்த சொசைட்டிக்காக வாழ்றாங்க. ஏன் சொல்லிடப்படாது? இந்த ஃபேமிலி பிரிஞ்சு வாழ்றாங்க. இன்னாருடைய மாமா பிரிஞ்சு வாழ்றாரு, இன்னாருடைய மாமி குடும்பத்துக்குள்ள விளங்கப்படாது என்பதற்காக வீட்டுக்குள்ள தனியாக வாழ்றாங்க. வெளி சமூகத்துக்கு ஒத்துமையை போல காட்டிக் கொள்றாங்க. எங்க நடக்குது பிரச்சனை? ஏன் இந்த அன்பு இல்லாம போகுது? ஏன் அல்லாஹுடைய இந்த அன்பு முஹப்பத் ரஹமத் எங்களுக்கு கிடைக்காம போகுது என்றா, கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட நிகாஹ்கள் எங்களோட திருமணங்கள் எப்ப அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவுக்கு மாற்றமாக போகுமோ அல்லாஹுடைய ரோசம் பயங்கரமானது. அல்லாஹுடைய ரோசம் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட, எனக்கு சிம்பிளான ஷார்ட்டான ஒரு நசியத்தை செய்யுங்க, ஆனா அது என்ன ஈமான மாற்றணும், எனக்கு அது என்னுடைய உள்ளத்தை தாக்கக்கூடிய ஒரு பயானாக இருக்கணும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா முன்தஹவுல் அஹாதீஸ் எடுத்தீங்கன்னா, அது இஹ்லாஸுடைய பாடத்துல 17வது ஹதீஸ் நினைக்கிறேன், சிம்பிளான ஒரு பதில் எழுதினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், பிஸ்மில்லா, அம்மா பாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முஆவியா, அல்லாஹுடைய தூதர் சொன்னது எனக்கு யாபகம் இருக்குது, இந்த ஹதீஸ கவனமாக யாபகம் வச்சுக்கோங்க, முடியும் என்றா இந்த ஹதீஸ எழுதி உங்களோட வீட்டில இதை ஒட்டி வைங்க, இத எங்கேயாவது உங்களோட கண்ணுக்கு படுற மாதிரி கொழுகி வைங்க, அடிக்கடி இந்த ஹதீஸ பாருங்க. இந்த ஹதீஸ் ஒன்று போதும் எங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்க. அதுல என்ன சொன்னாங்கடா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு சொன்னாங்க, முஆவியா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களுடைய பொருத்தத்துக்காக, கவனமாக கேளுங்க, மனிதர்களுடைய பொருத்தத்துக்காக யாரு அல்லாஹ்வை கோபமடைய செய்வாங்க, மனிதர்களுடைய பொருத்தத்துக்காக யார் அல்லாஹ்வை கோபமடைய செய்வாங்களோ அந்த மனிதர்களை அல்லாஹ் அவர்களுடைய எதிரிகளாக மாற்றிடுவார். அல்லாஹ் அவர்களுடைய எதிரிகளாக மாற்றிடுவார். ஆனா முழு உம்மத்தும் கோவிக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்ல, அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நான் மாறு செய்ய மாட்டேன், எனக்கு அல்லாஹுடைய ரிபா அல்லாஹுடைய அன்பு தேவை என்று யாரு செய்வாங்களோ, அது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, இவருடைய காலடியில் அல்லாஹ் வந்து விழ செய்வான், இவருடைய நேசனாக அல்லாஹ் ஆக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, சுருக்கமாக மூணு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது என்னுடைய நீயத்தை சீராக்கணும், இரண்டாவது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாங்கள் தேடிக்கொள்ளணும், அடுத்த மிக முக்கியமான விடயம் தான், இன்றைக்கு முழு உலகமும் இஸ்லாமியர்கள் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார். அண்மையில் ஒரு பாஸ்கர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை பத்தி தவறாக பேசிட்டார், அல்லாஹ் ரஹ்மான் இல்ல, அல்லாஹ் வதூத் இல்ல, அல்லாஹ் கிறக்கம் என்ற சுபாவமே இல்ல, நஊது பில்லா என்று பேசினத்தோட எங்கட முஸ்லீம்களை பார்க்கணும். சுபஹானல்லாஹ், அவர் எப்படி பேசுவார், மீடியால வராங்க, அதுக்கு கமெண்ட்ஸ் பண்றாங்க, அதுக்கு வீடியோ செஞ்சு போடுறாங்க. உண்மைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த முஸ்லீமுடைய ஈமானை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்குது, மாஷா அல்லாஹ். ஆனா அதே முஸ்லீம்களை பார்த்து நான் கேட்கிறேன், என்னையும் சேர்த்து அதில் கேட்கிறேன், மாற்று மத ஒருவர் இஸ்லாத்தை பேசும் போது எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய கோபம், அந்த ரோசம், அந்த அந்த கவலை, ஏன் எங்கட குடும்பத்தில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை கொலை செய்யும் போது வருவதில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை மாற்றம் செய்யும் போது வருவதில்லை, குடும்பத்தில் ஒருவர் துலாம் இருக்கிறாரு அவரை பார்க்கும் போது ஏன் கோபம் வருவதில்லை, ஹோட்டலுக்கு போறீங்க அங்க போய் கேட்கறீங்க ஹலாலா ஹராமா, ஹராம் என்றா நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மக்களை பார்த்து சொல்றேன், வீட்டுக்குள்ள பாப்ப துலாம சம்பாதிச்சு வந்தா அதை சாப்பிடுவா, அதை விட மோசம் இது, அதை விட மோசம் இது, அது ஹராம் தான். ஆனா அவன் இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர், தொழுகை இல்லாதவர் இஸ்லாம் சொல்லுது அவருக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்று சொல்லி, அந்த ஹராத்தை நாங்க பார்க்கல, ஆனா இந்த ஹராத்தை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஹராம ஒவ்வொரு தரத்துல வச்சிட்டோம், சாராயம், பன்றி இறைச்சி, விபச்சாரம், இதெல்லாம் ஹராத்துல உச்சக்கட்டம், மற்றதெல்லாம் நார்மல் ஹராம், சிம்பிள் நார்மல் நார்மல். இல்ல, மார்க்கம் சொல்லுது ஹராம் எல்லாமே ஹராம் தான், அதுல அது அதை பிரிச்சு பார்க்கலாம், எங்க நாட்டு சட்டத்தை போல பிரிச்சு பார்க்கலாம், இருக்கிறவருக்கு ஒரு சட்டம் இல்லாதவருக்கு ஒரு சட்டத்தை போல, இஸ்லாத்துல அப்படி கிடையாது. அல்லாஹுடைய துரு சொல்றாங்க, ஏன் மகள் களவெடுத்தால் நஊது பில்லா கையை வெட்டித்தான் ஆகுது, இதுதான் இஸ்லாம். என்ன சொல்ல வாரன்டா, ஒவ்வொரு அமலும் எப்படி மாறணும் என்று சொன்னா இஸ்லாம் சொல்லி தந்த முறையில ஆகும். ஆனா எங்கட முஸ்லீம்கள் கவலையான விஷயம் என்னண்டா, ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு அமைப்பு எடுத்தாலும் இஸ்லாத்தை தவிர மத்த கல்ச்சரை பின்பற்றாங்க. உதாரணமாக நிக்காஹ் எடுத்துக்கொள்வோம், எங்கட மார்க்கத்துல நிக்காஹ் என்ன, நிக்காஹ் மாற்று மத சகோதரர்கள் அண்மையில கூட மம்பலப்பிட்டியில ஒரு ஃபங்க்ஷன்ல எங்களுடைய அந்த போலீஸ் பெரியவர், அதாவது யார் தென்னப்போன், அவர் பேசுற நேரத்துல சொன்னாரு, பூஜகுத்துமா உங்களோட மார்க்கத்தை எனக்கு பார்க்கிற நேரத்தில் ஏன் சந்தோஷம் தெரியுமா, ரெண்டு விஷயம் எப்பயும் சிம்பிளாக இருக்குது, ஒன்று உங்களோட திருமணம், ரெண்டாவது நீங்க மரணச்சத்துக்கு பின்னால உங்களை அடக்கக்கூடிய வீரம், இந்த ரெண்டையும் பார்க்கும் போது எனக்கு எப்பயும் ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்லிட்டு குர்ஆனுடைய வசனம் எல்லாம் அவர் எனக்கு ஓதி காட்டுறாரு, குர்ஆனுடைய வசனத்தை ஓதி எனக்கு காட்டுறாரு. அவங்க இஸ்லாத்தை விளங்கி இருக்கிறாங்க, ஆனா உண்மையில அவங்க வந்து பார்த்தாங்க என்று சொன்னா இல்லையே இது இஸ்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. உண்மையில எங்கட மையத்து விஷயங்கள் எல்லாம் கைராக நடக்குது, பயமாக இருக்குது கொஞ்ச காலம் போனா அதுவும் மாறிடுமான்னு தெரியா, அதுவும் மாறிடுமான்னு தெரியா, எல்லாமே மாறிக்கொண்டு போகுது. இஸ்லாமிய ஷரியாவுடைய சுன்னாக்களை நாங்க அதை எங்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை விட மக்களுடைய பொருத்தம் தான் தேவைன்னு நினைக்கக்கூடிய ஒரு காலமாக மாறிடுது. எங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், நிக்காஹ் என்று சொன்னா கணவன் வாராரு, மகர் பெண்ணுக்கு விருப்பமான ஒரு மகரை கொடுக்கிறாரு, ரெண்டு பேரும் மாம கஷ்டப்பட்டு வளர்த்து கண்ணியமாக உருவாக்கின தன்னுடைய பக்குவமான பிள்ளைய இவருக்கு ஒப்படைக்க போறாரு. இவர் ஒரு வார்த்தை சொல்ல போறாரு, கபில் தூ, நான் பொழிந்து கொள்கிறேன், உங்களோட மகளை என்னுடைய பொறுப்பில் எடுக்கிறேன். எந்த பொறுப்பு எடுக்கிறாரு, எந்த பொறுப்பு, உலகத்துல வாழ வைக்கிற பொறுப்பு மட்டுமல்ல, கூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, நரகத்தில இருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் மாமா நான் எடுக்கிறேன். இதற்கு பின்னால் உங்களுக்கு பொறுப்பு இல்லை. மாமா பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு பொறுப்பு இல்லை, உங்களோட மகளை சொர்க்கத்துக்கு நுழைய வைக்கிறது அது என்ன பொறுப்பு, அது எனக்கு தான் இனி கடமை. என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் ஜவாபு சொல்லணும். கபீல் துவண்டு சொன்னதற்கு பின்னால அந்த பெண்ணுடைய முழு பொறுப்பும் இந்த கணவனுக்கு தான். கண்ணியமான சகோதரர்களே, ஆனா இன்னைக்கு எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் இஸ்லாத்தை தவிர மத்தெல்ல கல்ச்சரும் இருக்குது. நாங்க மாற்றுமத சகோதரர்களை அன்பாக நேசமாக அரவணைச்சு நடக்கணும் தான். அதனால அவனுடைய எல்லா கல்ச்சரையும் இஸ்லாமாக்க முடியாது. உதாரணமாக எங்களுக்கு ரெண்டு தான், ஒன்று நிக்கா ஒன்று வலியுமா. ஒரு பெண் வீட்டுல ஒரு சாப்பாடு போடுறாங்க, பிரச்சனை இல்லை, அது ஹராம் கிடையாது, செஞ்சதற்கு பிரச்சனை இல்லை. ஆனா எங்கட இஸ்லாம் ஷரியா எடுத்து பாருங்க, இந்துக்களுடைய கல்ச்சர் எங்கட மதத்தில் இருக்குது, எங்கட மார்க்கத்தில் இருக்குது. கிறிஸ்டியானி மக்களுடைய கல்ச்சர் எங்கட மார்க்கத்தில் இருக்குது. அதே போல பௌத்த சகோதரர்களுடைய கல்ச்சர் எங்கட மார்க்கத்தில் இருக்குது. இன்னைக்கு ஒரு இந்து சகோதரர் எடுத்தா அவங்களோட செலவு பயங்கரமான செலவு. மெஹந்தி என்று வச்சிருப்பாங்க, கல்வி என்று வச்சிருப்பாங்க, சங்கீத் என்று வச்சிருப்பாங்க, அதே போல ரிசப்ஷன் என்று ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க, என்கேஜ்மெண்ட் என்று ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க, டில்கா என்று ஒரு ஃபங்க்ஷன், ஆயிர வகையான ஃபங்க்ஷன் இந்துக்களுக்கு இருக்குது. சிங்கள மக்கள் எடுத்துக்கிட்டு சொன்னா போர்வை என்று ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க, நெக்கத் என்று ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க, பிரித் என்று ஒரு ஃபங்க்ஷன், அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷன். அவங்களோட நிக்காக்கு முன்னாலே அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு முன்னாலே போட்டோஷூட்டுக்கு தனியாக ரெண்டு நாள் ஒதுக்கிடுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆகிறதுக்கு முன்னாலே அவங்களுடைய லைஃப் ஆரம்பிச்சு. அதே போல கிறிஸ்திய சகோதரர்களை எடுத்தாலும் அவங்க என்கேஜ்மெண்ட் என்று வச்சிருப்பாங்க. அதே போல அவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷனே ஏதோ ஒரு அமைப்புல மதுபானங்கள் பியர் ஃபங்க்ஷன் வந்து கட்டாயமா வச்சிருப்பாங்க. ஆனா இஸ்லாத்துல ஆச்சரியம் என்னண்டா, இந்த எல்லா ஃபங்க்ஷனும் எங்க இருக்குது தெரியுமா? எங்க இருக்குது? எங்கட மார்க்கெட்டில் இருக்குது. நாங்க எல்லா சகோதரர்களுடைய கல்ச்சரையும் கொண்டு வந்து இதற்குள்ள பூட்டிட்டோம், இதற்குள்ள நுழைச்சிட்டோம். ஒருவர் செய்யறாரு, இன்னொரு ஃபேமிலி பாக்குறாங்க. நான் அடிக்கடி சொல்லி முடிக்கிறேன், நன்மையை விட்டுட்டு நீங்க மௌத்தாகாட்டின் பரவல்ல, பாவத்தை விட்டுட்டு மௌத்தாகிட வாங்க. அல்லாஹுடைய தூதர் மௌத்தாகும் போது சொன்னாங்க, உங்களுக்கு பிரச்சனையாக ஃபித்னாவாக நான் விட்டுட்டு போறேன், பயப்படுறது பெண்களை தான். இன்னைக்கு நிறைய ஆண்கள் பாவம் செய்யறது யாருக்கு தெரியுமா? பயந்து பாவம் செய்யறது யாருக்காக தெரியுமா? பெண்ணுக்காக. தெளிவாக விளங்கிக்கோங்க, மூணு பெண்களை கொண்டு எங்களுக்கு சுரகத்துக்கு போகையிலும், மூணு பெண்களை கொண்டு எங்களுக்கு நரகத்துக்கு போகையிலும். ஒன்று எங்களோட உம்மா, ஒன்று எங்களோட மனைவி, நாலு பெண்கள். ஒன்று எங்களோட சகோதரி, ஒன்று எங்களோட மனைவி. இந்த நாலு பெண்களை கொண்டு அல்லாஹுடைய ரிவாவை எங்களுக்கு அடையவும் முடியும், இந்த நாலு பெண்களை கொண்டு அல்லாஹுடைய கோபத்தடையவும் முடியும், அல்லாஹுடைய கோபத்தடையவும் முடியும். முழு உலகமும் கோபிச்சாலும் பரவல்ல, எனக்கு தேவை அல்லாஹுடைய ரிவா, அல்லாஹுடைய அன்பு, அவன்ட முஹப்பத் கிடைச்சா போதும், எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, நான் எங்கட வாழ்க்கையில முழுமையான அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை நாங்க எடுத்து நடக்கணும். இரண்டாவது, எங்களுக்கு வரக்கூடிய மக்கள் பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக்கென்று துஆவை செய்யணுமே தவிர வெளியில பேசி எங்களை பத்தி தப்பாக பேசக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுறேன், ஒரு மாமா ஒரு மகளை கஷ்டப்பட்டு வளர்த்து என்ற கையில் ஒப்படைக்கிறாரு. நான் சில ஆண்களை பார்த்து சொல்றேன், அல்லாஹுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தெய்யூஸ் என்றாங்க. அதுக்குரியவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்க தெய்யூஸ் இல்லாம வாழ்றதுக்கு பார்ப்போம். யார் தெய்யூஸ்? எனக்கு வரக்கூடிய வைஃப், எனக்கு வரக்கூடிய மனைவி, ஏண்ட பொறுப்பு அவ எனக்கு மட்டும்தான் மனைவி. ஏண்ட மனைவியுடைய போட்டோ நீங்க எடுக்க வானம் இல்ல, அது உங்களோட மொபைல்ல மட்டும்தான் இருக்கணும், இன்னொருவருடைய மொபைல் இருக்கக்கூடாது. ஏன்ன மனைவியுடைய போட்டோ இன்னொருவருடைய எஃபி பேஜில் இருக்கக்கூடாது, என்னுடைய மனைவியுடைய போட்டோ இன்னொருவருடைய டிக்டாக் பேஜில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நடக்கிறது என்ன, ஏன்ன மனைவியுடைய போட்டோ முழு உலகமும் பார்க்குது. இன்னைக்கு லைவா கொடுக்கறாங்க திருமணங்களை, நிக்காகளை லைவா கொடுக்கறாங்க. நான் சொல்றேன் கண்ணியமான சகோதரி, சில வார்த்தைகள் இந்த இடத்துல பாவிக்கேலா, நிக்காஹுடைய மஜ்லிஸ் துவா தேவை, எங்களுக்கு துவா கட்டாயமாக தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தையூஸ் என்று யாருன்னு சொன்னா, உங்களோட மனைவியோட மஹரம் இல்லாத ஒரு ஆண் பேசும் போது, ஹக் பண்ணும் போது, கை கொடுக்கும் போது, அந்த பெண்ணோட சிரிக்கும் போது கணவன் அதை பொருட்படுத்தாமல் இருந்தால், கணவன் கண்டும் காணாம இருந்தால், இது 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 வந்து நவீன உலகம், இது இது வந்து இப்ப கல்ச்சரல் மாறிட்டு சொல்லி யார் இத கணக்கெடுக்காம இருக்கிறாங்களோ, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இவர் தெய்யூ செஞ்சாங்க. அந்த வேர்டுக்குரிய அர்த்தம் அரபு டிக்ஷனரி எடுத்தா ஆம்பளத்தனம் இல்லாதவர் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பயங்கரமான வார்த்தை. அந்த மனைவியை சுரகத்துக்கு கூட்டி போறது ஏண்ட பொறுப்பு? கண்ணியமான சகோதரர், நாங்க மகரத்தை ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல பின்பற்றோம். அது எப்ப தெரியுமா? நான் சொல்றேன், வாழும் போது எல்லாரோடையும் பேசுறாங்க, எல்லாரோடையும் பழகுறாங்க, எல்லாரோடையும் சிரிக்கிறாங்க என்றிருந்தா, நாங்க ஏன் ஜனாதா வீட்டுல மகரமான ஆண்கள் மட்டும் வாங்க ஜனாதா பாக்கன்னு கூப்பிடுறோம்? மையவாடிக்கு போனாலும் அந்த பெண்ணை அடக்கும் போது மேலுக்கால வெள்ள புடவையால மறைச்சி, மகரம் இல்லாத ஆண்கள் கிட்ட வரவான நீங்க தூரமாக போங்கன்னு மறைச்சி அடக்குறோம். மௌத்தாகுனதுக்கு பின்னால ஏன் மகரம்? எதற்கு அந்த மகரம் தேவை? மௌத்தாகுனதுக்கு பின்னால் அந்த மகரம் தேவையே இல்லை. ஏன்? இந்த அடக்கப்பட்ட பெண்ணுடைய போட்டோ எஃபில் இருக்குது. இந்த அடக்கப்பட்ட பெண்ணுடைய போட்டோ டிக்டாக்ல வீடியோவாக இருக்குது. இந்த அடக்கப்பட்ட பெண்ணுடைய போட்டோ யூடியூப்ல இருக்குது. இப்ப என் மகனை மறைக்கணும்? அல்லாக்கு தேவை நடிப்பு அல்ல, உண்மை தேவை. கண்ணியமான சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் பாதுகாப்போம். பயங்கரமான ஒரு காலத்துல வாழ்க்கை, சுண்ணத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவான. அதே நேரத்தில் திருமணம் செய்யக்கூடிய இந்த கணவனுக்கும் நான் இறுதியாக சொல்றேன், அவர் நிக்காஹ் செய்யறதுக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து நிக்காஹ் அல்ஹம்துலில்லா சந்தோஷம் அடிக்கடி ஃபத்வாக்களை கேட்டுக்கொள்வாங்க, பேசுவாங்க. அவருடைய சகோதரன் வருவாரு, மார்க்க சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுல அல்ஹம்துலில்லா நான் சாட்சி சொல்கிறேன், ரெண்டு பேரும் சாலிஹான பிள்ளைகள். ஏனென்றா நான் அதிகமாக அந்த ரெண்டு பிள்ளைகளையும் மஸ்ஜிதோடு அதிகமாக காண்கிறேன். நல்ல விஷயங்களுக்கு முன்னுக்கு வாராம், நல்ல விஷயங்களுக்கு மாஷா அல்லாஹ் அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய 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 நோக்கங்கள் எல்லாமே நல்லாக இருக்குது. நல்ல பிள்ளைகள். அதனால் சாட்சி, ஒரு மத்தியுடைய இமாமாக இருந்து நான் அதை சாட்சி சொல்கிறேன். அதே நேரத்தில் அவரை பார்த்து நான் சொல்றேன், நிக்காவுக்கு பின்னால செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை, ஹஜ்ரத் துவா செய்யுங்க, வந்திருக்கக்கூடிய மக்கள் துவா செய்யுங்கன்னு நீங்க சொல்றதை விட முக்கியமாக ரெண்டு பேருடைய துவா உங்களுக்கு தேவை. ஒன்று, வாழ்க்கையில நாங்க எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பெண்ணை பார்த்து உனக்கு நான் வாழ்க்கை தந்திருக்கிறேன். என்ன சொல்றது? உனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு நகரம் அப்படி சொல்லவான, அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கை தந்திருக்கிறார், அந்த பெண் தான் உங்களுக்கு வாழ்க்கை தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மாத்தி தான் சொன்னாங்க, உங்களோட வாப்பட துவா, உம்மட துவா, அதை மறந்துடுவான். அவங்களுக்கு முசாஃபா செஞ்சு சொல்லுங்க, உம்மை வாப்பா நீ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தீங்க, இந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கணும், உங்களோட துவாவோட நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு துவா செய்யும். அல்லாஹ்வுடைய தூதருடைய துவாவுக்கு பின்னால கபூலியத்துக்குரிய துவா இருக்கும் என்றா அது உங்களோட உம்மை வாப்பட துவா. அதே போல அந்த பெண் பிள்ளையுடைய பெற்றோர்களும் அந்த பெண் பிள்ளைக்கு சொல்லணும், உம்மை வாப்பட துவாவோட என்ன செய்யறது, குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்னால ஒரு சதகாவை உங்களோட கையால கொடுத்துருங்க. யா அல்லாஹ், நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஹைராக நலவாக ஆக்கி. அதே மாதிரி தொழுகையை மிஸ் பண்ணிடுவாங்க. தொழுகைய இன்றைக்கு ஃபங்க்ஷன், நாளைய ஃபங்க்ஷன் ரெண்டு, இஷாவுடைய சுபகுடைய தொழுகை, தொழுகையை மிஸ் பண்ணி வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்றால் அது பரக்கத்தே கிடையாது. அது மேக்கப் பண்ணாலும் சரி, மேக்கப் பண்ணாட்டியும் சரி, தொழுகையை விட்டுடுவாங்க. மூணாவது, நீங்களும் மனைவியும் ரெண்டு பேரும் உங்களோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால ரெண்டு ரக்கா தொழுது அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க. இது அல்லாஹ் தந்த ஒரு கிஃப்ட். எத்தனையோ பேருக்கு கிடைக்கிறது இல்ல, பணம், வசதி, வாய்ப்பு, ஆட்சி, அதிகாரம் எல்லாமே இருக்குது, ஆனா எத்தனையோ பேர் வந்து நிகாஷியாம இருக்கிறாங்க, தவறான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட மேல வச்ச அன்பில் அல்லாஹ் அவங்களுக்கு கிஃப்டாகத்தான். ரெண்டு பேரும் துவா கேட்கணும், உங்களோட மனைவிக்கு நீங்க துவா செய்யணும், உங்களோட மனைவி ஆமீன். இந்த அமைப்பில் உங்களோட குடும்ப வாழ்க்கை ஆரம்பிங்க. வல்ல நாயன் அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக, அவனுடைய தூதருடைய சுண்ணாக்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. இந்த நிக்காஹுடைய மனமானனாக இந்த இருக்கக்கூடிய இந்த வாலிபர் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இவருக்கு அனைத்து நலவுகளையும் ஹைதுகளையும் யா அல்லாஹ் நீ கொடுத்துரு யா அல்லாஹ். மற்றவர்களுடைய யா அல்லாஹ் கண்ணூறுகள், பொறாமைகள், சூனியங்கள், அனைத்து மோசமான தன்மைகளை விட்டும் இந்த வாலிபரை பாதுகாச்சிரியா அல்லாஹ். இந்த வாலிபரோடு இணையக்கூடிய அந்த சாலிஹான பெண்ணை நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். அந்த சாலிஹான பெண்ணுக்கு ரஹ்மத் செய்தியா அல்லாஹ். இந்த இரண்டு பேரையும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக வாழ வச்சிரியா அல்லாஹ். இந்த ரெண்டு குடும்பத்தையும் பார்த்து ரெண்டு பேருடைய உம்மை வாப்பவும் ஆனந்த கண்ணீர், சந்தோஷ கண்ணீர் வடிக்கணும் யா அல்லாஹ். ரெண்டு பேருடைய இல்மிலையும் அறிவிலையும் நீ பறக்க செய்திரியா அல்லாஹ். அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியங்களை கொடுத்து நுழையும் போது கூட யா அல்லாஹ் இரண்டு பேரும் கையை பிடித்தவாறு யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்களும் இவர்களும் எல்லோரும் ஜன்னத்துல் பிரதோஷத்துக்கு நுழையக்கூடிய வாய்ப்பை தந்திரியா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் கெட்ட விஷயங்களுக்கு, கெட்ட மோசமான பாவமான செயல்களுக்கு சிறப்பாக கீயாக பாவிப்பதை விட்டும் பாதுகாத்து நல்ல விடயங்களுக்கு எங்கள் எல்லோரையும் நீ யா அல்லாஹ் சாவியாக பயன்படுத்துறியா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் புரிந்துக்கோ யா அல்லாஹ். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் வஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.